வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக அல்ஜீரியா, மௌரிதானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மணிப்பூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1353 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 133 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக அல்ஜீரியா, மௌரிதானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் அல்ஜீரியா செல்லும் அவர் அந்நாட்டு முக்கிய தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பின்னர் இந்தியா அல்ஜீரியா நாடுகளின் பொருளாதார அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இரண்டாம் கட்டமாக வரும் 16ஆம் தேதி மௌரிதானியா செல்லும் அவர் இரு நாடுகளுக்கும் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 17ஆம் தேதி மலாவி செல்லும் அவர் அந்நாட்டு தலைவர்களுடன் பல்வேறு துறைகளில் ஒன்றிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அந்நாட்டைச் சேர்ந்த வர்த்தகம் மற்றும் தொழில்துறை தலைவர்களுடன் அவர் கலந்துரையாடுகிறார். குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் ஆப்பிரிக்க நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவை மேலும் வலுவடைய செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. இந்த கூட்டத்தொடர் இன்று தொடங்கி இம்மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான அறிவியல் பயன்பாடு, தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருப்பொருளில் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிர்வாக கவுன்சில் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்தியா சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிங், நாடாளுமன்ற இரு அவைகளின் தலைமைச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். இந்த கூட்டத்தில் சீனா, இந்தியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்கின்றனர். RSS அமைப்பு தொடங்கப்பட்டு 100வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் இந்த வரலாற்று சாதனைக்கு உதவிய தன்னார்வலர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். நாட்டின் மீதான அர்ப்பணிப்பு உணர்வு மற்றும் மன உறுதி எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு வழிகாட்டியாக திகழும் என்று குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான புதிய சக்தியை இந்த அர்ப்பணிப்பு உணர்வு வழங்கும் என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், இரு நாடுகளுக்கும் இடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் இணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் புத்தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். பிரதமரின் கதிசக்தி தேசிய பெருந்திட்டம் சரக்கு போக்குவரத்திற்கான செலவுகளை குறைப்பதுடன் சிறப்பான சேவைகளை வழங்க வகை செய்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரதமரின் கதிசக்தி திட்டம் சிறந்த முன்னுதாரணமாக உள்ளது என்று கூறினார். பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து பெறப்படும் தரவுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் திறன் வாய்ந்த வெளிப்படையான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர், இந்திய புவியியல் ஆய்வு பயிற்சி நிறுவனத்தின் சூரிய சக்தியிலான மின்சார பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கார்பன் உமிழ்வை குறைப்பதற்காக பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின் திட்டம் மற்றும் அரசு அலுவலக கட்டடங்களின் மேற்கூரையில் சூரிய சக்தி தகடுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நீடித்த எதிர்காலத்திற்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறினார். நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யவும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் தன்னிறைவை பெறவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தூய்மை எரிசக்தி உதவிடும் என்று திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். மத்திய அரசு பணியிடங்களில் 15,000 பேர் நியமனம். மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக 75,000 இடங்கள் உருவாக்கம். 1 கோடி இளையோர் 500 நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு. 28,600 கோடி ரூபாய் முதலீட்டில் 12 தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல். கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் 1,11,00,000 கோடியாக அதிகரிப்பு. அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென 10,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம். 50,000 கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
மணிப்பூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,353 அதிகரித்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் நோய் கட்டுப்பாடு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதுவரை மொத்தம் 1,353 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெங்கு காய்ச்சல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உள்ளூர் அமைப்புகள் மற்றும் பிற துறைகளுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். தெற்கு கர்நாடக மாநிலத்தின் உட்பகுதிகள், கேரளா, மாஹே மற்றும் தமிழகம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் திரிபுரா மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம், சத்தீஸ்கர், ஒடிஷா மாநிலங்களில் நிலவி வரும் சூழல், தென்மேற்கு பருவமழை விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் வேளாண் கழிவுகள் எரிப்பதன் மூலம் காற்று மாசு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அம்மாநில அரசுக்கு காற்று தர மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த மாநிலங்களில் இதனை கண்காணிக்கும் வகையில் 26 மத்திய குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் சண்டிகர் மாநிலத்தின் வேளாண் கழிவு மேலாண்மை பிரிவு ஒன்றை பிரத்யேகமாக அமைத்து கண்காணிக்கவும் இந்த ஆணையம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவது குறித்த புகார்கள் வருவதாக அந்த ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே வேளாண் கழிவுகளை எரிப்பதன் மூலம் தலைநகர் தில்லியில் கடும் காற்று மாசு ஏற்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 133 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 297 ரன் எடுத்தது. 298 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன் எடுத்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. ஷார்ஜாவில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அஹிகா முகர்ஜி, சுதீர்த்தா முகர்ஜி இணை ஜப்பான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானியா ஹேமந்த் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சிங்கப்பூரின் யூ யான் ஜெல்சி ஹூவை 15-21, 21-18, 21-15 என்ற செட் கணக்கில் வென்றார். இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் அவர் சீன தைபேயின் டியூங் சியூ டாங்கை எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஹரிஹரன், ரூபன் குமார் இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஜப்பான் இணையை 23-21, 21-14 என்ற செட் கணக்கில் வென்றது. மைசூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீவல்லி ராஷ்மிகா அமெரிக்காவின் ஜெஸ்ஸி ஆனியை இன்று எதிர்கொள்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. வியட்நாமில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக அல்ஜீரியா, மௌரிதானியா மற்றும் மலாவி நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தொழில்நுட்பங்கள் இந்தியா அமெரிக்கா இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மணிப்பூரில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1353 அதிகரித்துள்ளது. பங்களாதேஷுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 133 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.